திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என்னன்பாலிக்கும் மாறுகண்டின் போற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. வேற்றொருக்கொள் விதி அறியா அரண் கீற்று வெண்பிறை கேழ்கிழர் செஞ்சடை ஆற்றுணா சுமை ஏற்றும் அருந்தமிழ் மாற்றரும் தவத்தோனை வழுத்துமாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பரிவோடு பணிந்து வணங்கி, நாவுக்கரசு பெருமானின் பொன்னார் காலல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி, நாள்தோறும் அரிய சைவ நிகழ்வுகளை சைவ செய்திகளை எல்லாம் அருமையான முறையிலே உலகிலுள்ளோர் அனைவரும் கண்டு பயனுறும் வண்ணம் அதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் நமது சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் இன்று உயிர் விளக்கத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். தூணிழல் ஆர்தற்கு ஆறும் சொல்லா தொகும் இதுபோல்தான் ஆதுவாய் நிற்கும் தரம் என்று சொல்லி அதுவாய் நிற்கும் தரம் என்று, அதாவது வெயிலின் கடுமையால் வருந்தக்கூடிய வழிபோக்கன் எதிரே குளிர்ச்சியான ஒரு நிழல் படுகிறது என்றால் அந்த நிழல்ல ஒதுங்குவான். அதுபோல மலங்களால் துன்புறக்கூடிய ஒருவன் திருவருளை சார்ந்து இன்புறுவான். மல நீக்கத்திற்கு திருவருள்தான் துணை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திரிந்திடும் நா பித்தத்தில் தான் தவிர்ந்த பின். பித்த நோய் ஒருத்தங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பாலோட இன்சுவையை அறிய முடியாது. அதுபோல ஆணவ மல நோயால் பிணிக்கப்பட்டுள்ள உயிர்கள் வந்து சிவப்பேரின்பத்தை அறியாது. நோய் நீங்கியதும் எப்படி இவன் பாலின் இன்சுவையை அறிவானோ அதுபோல அந்த பித்த நோய் நீங்கினா அவனுக்கு பாலோட சுவை தெரியும். அது மாதிரி ஆணவ நோய் நீங்கியதும் முக்தி நிலையில உயிர் வந்து சிவப்பேரின்பத்தை உணர்ந்து அனுபவிக்கும். காண்பான் ஒளி இருள் இல் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும். திருவருள் வந்து உயிர்களுடைய ஆணவ இருளை போக்கி சிவத்தை காட்டுகிறது. திருவருளோட இந்த உதவியை மறந்து தானே கண்டதாக உயிர் கருதுவது மிகப்பெரிய பாவம். திருவருள் துணை இல்லையில் நமக்கு எதுவுமே சித்திக்காது. ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியாய் செயல். தெளிவுடையோர் வந்து அருளோட கூடி நிற்பாங்க, அவங்களுக்கு இந்த உலகம் தோன்றாது, சிவம் மட்டும்தான் தோன்றும். தெளிவற்றோர் வந்து இருள்ள கூடி இருக்கிறதுனால அவங்களுக்கு சிவம் தோன்றாது, இந்த உலகம்தான் தோன்றும். அடுத்து கிடைக்கத்தகுமோ நற்கேண்மையார்க்கு அல்லால் எடுத்து சுமப்பானே இன்று. ஒருவனுக்கு நல்ல நண்பர்கள் உறவினர்கள் அவங்கெல்லாம் இருக்கணும். அவங்கள பெற்றிருந்தாதான் அவனுக்கு வந்து அவர்கள் வந்து அவனோட துன்ப காலத்துல அந்த துன்பத்தை அதாவது சுமப்பாங்க. கொஞ்சம் கூட இருந்து ஒரு சமாதானம் செய்து அவன் பகிர்ந்து கொள்வார்கள் எல்லா உணர்வுகளையும். அதுபோல உயிர்கள் இறைவனிடத்தில் பேரன்பு கொண்டால் அவன் அந்த உயிர்களின் வினைகளையும் அவற்றின் பலன்களையும் எடுத்து சுமப்பான். அப்போ தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் இல்லையா. அருமையாக இவரே மற்றொரு இடத்திலும் சொல்லியிருக்கின்றார் நமது நாவுக்கரசு பெருந்தகை. அடுத்து வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினானோ போயினானோ சொல் அப்படின்ட்டு. செல்வம் வச்சிருக்கான் ஒருத்தன், அந்த நிதியை அவன் அறியாமல் மற்றொருவன் அதை கவர்ந்து செல்கின்றான். ஒண்ணு இவன் வந்து சோர்ந்து தூங்கி இருக்கணும், இல்ல அந்த இடத்தை விட்டு நீங்கி இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் மற்றொருவன் வந்து இந்த செல்வத்தை கவர்ந்துட்டு போயிருப்பான். இங்கு செல்வன் அப்படிங்கறத நம்ம சிவபெருமான்கிறத எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட என்ன நிதி இருக்கு, அருள் நிதி, திருவருள் தான் இருக்கு. அந்த திருவருளை விட்டு என்றும் பிரியாதவர், ஆதலால் அவருடைய உதவி இல்லாமல் உயிர் வந்து அதனை பெறவே முடியாது, திருடிட்டுலாம் வர முடியாது. சிவபெருமானுடைய திருவருளால் தான் பெற முடியும். தனக்கு நிழல் இன்றா ஒழிக்கவரும் தம்பம் எனக்கவரன் இல்லாது இருள். உச்சிக்காலத்துல சூரிய ஒளி படும்போது பளிங்கு வந்து நிழல் இல்லாம ஒளிமயமா இருக்கும். அதே மாதிரி சிவஞானம் உயிரை பற்றும் போது ஆணவ இருள் நீங்கி உயிர் வந்து வியாபக அறிவோடு திகழும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து, உற்கை தரும் கொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை அப்படின்ட்டு. அதாவது விளக்க கையில ஏந்திட்டு போறவன் தனக்கு முன்னே இப்படி பிடிக்கணும், அப்பதான் அந்த விளக்கோட ஒளியில அவனுக்கு பொருள் புலப்படும். அது போல உயிர்கள் வந்து திருவருளை முன்னிறுத்தணும், தாங்கிற அகத்தை அடக்கி நிற்கணும், அப்பதான் சிவத்தை காண முடியும். கொற்கை உடையவர் இல்லையா, கையில கொள்ளிக்கட்டையை வைத்திருப்பது. இதே போன்று அவர் நான்காம் திருமுறை திருவதிகை வீரட்டானம், அதிலே மிக அழகாக நமக்கு ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது கரந்தன கொள்ளி விளக்கும் என்று சொல்லுகின்றார். அடுத்து அந்த பாடல் அப்படியே செல்கிறது, கரங்கு துடியின் முழக்கும் பரந்த பதினெண்கணமும் பயின்றன அறியாத பாட்டும் பயின்றறியாதன பாட்டும் என்று அப்படியெல்லாம் சென்று கொண்டே இருக்கிறது. இதுல உயிர்கள் அறியாதவாறு மறைந்து நின்று அடியார்களுக்கு ஒளி வீசும் திருவருளாகிய விளக்கின் ஒளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கரங்கின் கரந்தன கொள்ளி விளக்கு இல்லையா, அதான் முதல்ல வருது. இதுக்குதான் அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும் போது நம்ம திருவருட்பயணியும் சொல்லுவாங்க, இதுல சொல்லப்பட்டிருப்பது போல உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் அப்படின்னு இதே கருத்தை வந்து அங்க, அதாவது திருவருளை வந்து கொள்ளி அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல இந்த பாடலையும் நம்ம நாவுக்கரசு பிறந்தகையுடைய பாடலையும் அதே கருத்து தான் இங்கும் வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, ஐம்புலனால் தாம் கண்டு அகன்றால் அது ஒழிய ஐம்புலன் ஆர் ஆர் தாம் ஆர் அதற்கு என்று. ஐம்பொறிகளோட வாயிலாக உயிர்கள் வந்து உலக விஷயங்கள் எல்லாம் அறிகின்றன. ஐம்பொறிகள் முதலிய தத்துவங்களுக்கு, அதாவது தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவனை உயிர்கள் வந்து திருவருளோட துணை இருந்தால் மட்டும்தான் காண முடியுமே தவிர ஐம்பொறிகளின் வாயிலாக நிச்சயமாக அறிய முடியாது என்பது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, பெருமானுடைய மற்றொரு பெரிய கருணையை நமக்கு எடுத்து காட்டுகிற ஒரு குறள், தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதல் ஆமே இவன் ஆர் அதற்கு. சரியா, இறைவன் தானாக முன் வந்து உயிர்களுக்கு அருள் புரியக்கூடிய தன்மை உடையவன். எல்லா உயிர்களும் உய்யணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் சுவாமிக்கு, எல்லா ஆன்மக்களும் உய்யணும், யாவரும் பெறவரும் ஈசன் காண்க, எல்லாரும் அவர் அடையலாம். அப்படிப்பட்டவர் அந்த பேராளனை உயிர்கள் வந்து தன்னோட முயற்சியினால் பெற்றதாக நினைக்க தகாது. அப்படி நினைப்பதற்கு தகுதி கூட அந்த உயிர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவனன்றி அணுவும் அசையாதுங்கிறத நம்ம மீண்டும் 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 பல இடங்கள்ல பார்த்து கொண்டே வருகின்றோம். தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி என்று நாம் இப்போதுதான் திருவம்பாவையிலே பாடினோம் மார்கழி மாதம் முழுவதும். ஆக அத்தகு சிறப்பு வாய்ந்த இறைவனுடைய சிறப்புகளை உணர்த்தக்கூடிய பெருந்தகையின் பாடல்களை இனி தொடர்ந்து நாம் காணலாம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேத்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீர்த்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அருமையான ஒரு பாடல். மொத்தத்துல அந்த சைவத்துல சொல்லப்பட்ட எல்லா நிலைகளையும், அதாவது இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாகம், இதெல்லாம் அடைந்த ஒரு உயிர் சிவபெருமானுடைய உண்மை இயலை, அதாவது சொரூப லட்சணத்தை மெய்யுணர்வினால் உணர்ந்து, அப்படித்தான உணர முடியும், அறிந்து உயிர் பற்று பொருள் பற்றுக்கள் எல்லாம் விட்டுறணும், முற்றிலும் விட்டு தன் முனைப்புங்கிறது சிறிதும் இல்லாமல் தன்னுடைய வேட்கை அறிவு செயல் முற்றிலும் கெட்டு சிவபெருமானோட திருவருளில் இரண்டர கலக்கணும், அப்படி கலந்து பேரின்பம் அடைந்து இல்லையா அந்த நிலையைத்தான் அடைந்த அந்த பேரின்பம் ஒரு உயிர் அடைந்த நிலையைத்தான் அகத்துறையிலே இந்த பாடலின் மூலம் நமக்கு நாவுக்கரசு பெருந்தகை உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். மாணிக்கவாசக சுவாமி அறிவால் சிவமே என்று போற்றப்படுபவர். அவர் திருக்கோவையார் என்ற நூலை அகத்துறையிலே தான் பாடியிருக்கின்றார். ஆன்மா தலைவி, சிவம் தலைவன் அப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர நமது உடலை தலைவி என்றும் சிவத்தை தலைவன் என்றும் சொல்வது தவறு. அப்படி சைவத்தில் சொல்லப்படவில்லை. திருமணம் வேணும்னு சொல்லும் போது கூட உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்த சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம் தான் கேட்கிறாங்களே தவிர நீ கணவனா வரணும்னு கேட்க மாட்டாங்க. அதனால அதை தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அகத்துறை என்று சொல்லும் போது நம் ஆன்மா எல்லாருடைய ஆன்மாவும் பெண் தன்மை உடையது தான். உடலுக்கு தான் ஆண் பெண் தன்மை இல்ல, ஆனா உயிருக்கு வந்து பெண் தன்மை தான். அப்ப ஆண் தன்மை யாருக்கு இருக்குன்னா சிவத்துக்கு மட்டும்தான். ஆக அவரைத்தான் சென்று உயிர்கள் தலைவனை சென்று அடைகின்றன என்னும் பொருள்பட அவர்கள் எல்லாம் அகத்துறையில எல்லாம் ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கின்ற எல்லோருமே ஞானிகள் எல்லோருமே பாடியிருக்கின்றார்கள். அதிலே நம்ம நாவுக்கரசு பெருந்தகை மிக அழகாக இந்த பாடலை நமக்கு எடுத்து வழங்கி இருக்கின்றார். அதாவது தலைவியானவள் சிவபெருமானுடைய பெயரை கேட்டு அவருடைய பொன்வண்ணம் போன்ற அருள் குணங்களை எல்லாம் கேட்டு அவருடைய ஊர் திருவாரூர் என்று கேட்டு அவரிடத்தில்தான் பெயர்த்தும் அவர்க்கே பிச்சி ஆனாலும் அவர் மீது ஒரு அதீதமான அன்புடையவள் ஆகின்றாள். அடுத்து என்ன செய்கின்றாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நினைத்தாலும் அவர் எல்லா பற்றையும் விட்டுட்டா. அடுத்து என்ன செய்யறாளாம், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை இல்லையா, உலக ஒழுக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு இறை பணியில மட்டும் நிக்கிறா. அடுத்து தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் தன் செயலற்று இல்லையா, தான் இன்னாள்ங்கிறதே அவளுக்கு தெரியாம போயாச்சு, அந்த நினைப்பெல்லாம் அவளுக்கு போயிருச்சு. சிவத்தின் வயப்பட்டு அந்த திருவடி உணர்வால ஒன்றி சிவப்பேரின்பத்தை அனுபவிக்கின்றாள். அதாவது அவள் என்பது ஆன்மாவை குறிக்கின்றது, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். யாரையும் தனிப்பட்ட ஒரு பெண்மணியை குறிக்கவில்லை. இதுல மீண்டும் அந்த கேட்டல் இல்லையா, அதெல்லாம் வந்து நாமம் கேட்டல் இதெல்லாம் வந்து மற்றும் ஒரு முறையிலே சிந்திக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், நாமம் கேட்டல் என்பது கேட்டல் என்ற நிலையையும், அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் அப்படிங்கிறது சிந்தித்தலையும், ஆரூர் கேட்டாள் அப்படிங்கிறது அந்த தெளிதலையும், அவனுக்கே பிச்சியானாள் அப்படிங்கிறது நிட்டை கூடுதலையும் உணர்த்துகிறது என்றும் உரை செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, அடுத்து இந்த நாமம் கேட்டல்ல இருந்து வரிசையை இந்த நாளையும் சமய தீஷை விசேட தீஷை நிர்வாண தீஷை என்று வரிசையாக தீஷையின் வழியிலும் சொல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகளை உணர்த்தியதாகவும் சொல்கின்றார்கள். இப்படி அறிஞர்கள் எத்தனை வழியிலோ இந்த பாடலுக்கு விளக்கம் கண்டிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தன்னை மறந்தாள் அப்படிங்கிறது தன்னை யாருனே தெரிய முடியாத அளவுக்கு இறைவனோடு ஒன்றித்து விட்டாள். அந்த அளவுக்கு முதல்ல இருந்த அறியாமை வேற, பெத்த நிலையில இப்ப முக்தி நிலையில தன்னையே தெரியவில்லை, அந்த அளவுக்கு ஒரு நிலை அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. நல்ல பக்குவத்தை சொல்லுது. தன்னாமம் கெட்டாள் அப்படிங்கிறது தனக்குடைய செயலையே மறந்து போயாச்சு அப்படிங்கிறது. இப்ப பத்தாம் சூத்திரம் வந்து ஏகநாதல் இறைபணி நிற்றல் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லுது. அதான் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளேங்கிறது அப்படித்தான் சொல்லப்பட்டு, அந்த சிவஞான போதம் பதினோராம் சூத்திரம் வந்து அயரா அன்பின் அரண்கடல் செலுமேன்னு சொல்லுது. அதுபோல அந்த இரண்டு சூத்திரத்தின்படி ஏகனாகி இறைபணி நிற்றலையும் அயரா அன்பின் அரண்கடல் செலுதலையும் இந்த பாடலானது நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகைய ஒரு அரிய பாடலை அவர் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதாவது இன்பம் என்று சொன்னவுடன் உலகத்துல ரெண்டு வகையான இன்பங்கள் இருக்கு. ஒன்னு வந்து உலகப் பொருட்களின் மீது பற்று வைத்து அதனால் நுகரக்கூடிய அந்த அதெல்லாம் சிற்றின்பம்னு சொல்லுவோம். உலகப் பொருட்களால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு பேர் மொத்தமா சிற்றின்பம்னு பேர். ஆனால் மற்றொன்று என்னதுன்னு பாத்தீங்கன்னா சிவப்பொருளின் மீது பற்று வைத்து, சிவப்பரம்பொருளின் மீது பற்று வைத்து அவரை நுகரக்கூடிய பேரின்பம், இது சிவபோகம். உலக போகத்தை விட சிவபோகம் உயர்ந்தது, இது பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த ரெண்டுமே ஒருத்தர் தானா உணர்ந்து அறியக்கூடியது. பிறர் சொல்ல கேட்டு அறியப்படும் தன்மை உடையது அல்லது அன்று. அதனாலதான் இப்ப வெள்ளம் வந்து சாப்பிட்டா இனிக்கும் அப்படிங்கறது இன்னொருத்தர் சொன்னா நமக்கு புரியாது. அந்த வெள்ளத்தை நம்ம சாப்பிட்டாதான் அது இனிக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அது போலதான் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பெரியோர்கள் என்ன செஞ்சாங்க, உலக மக்களுக்கு பேரின்பம்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சே சொல்றாங்க. அதனாலதான் இங்க அகத்துறையில எடுத்து நாவுக்கரசு பெருந்தகை இவ்வாறு உருவகம் செய்து நமக்கு காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இந்த பேரின்பத்துறையில வந்து வரம்பில் இன்பமுடைய சிவபெருமான் வந்து ஒன்றை சார்தலும் சார்ந்ததன் வண்ணமாதலும் ஆகிய இயல்புடைய உயிருக்கு பேரின்பத்தை வழங்குகின்றார் என்பதை நாம் நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். உயிர் வந்து அயரா அன்பினால் சிவபெருமானை சார்ந்து அவரோடு இரண்டர கலந்ததால் அதற்கு பேரின்பம் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் தன்னை மறத்தல் தன்னாமங்கெடுதல் வந்து பத்தாம் சூத்திரத்துல சொல்லப்பட்ட ஏகநாதல் இறைப்பணி நிற்றல்ங்கிறதையும், தலைப்பட்டது வந்து தலைவன் தாள் தலைப்பட்டது வந்து அரண்கலல் செல்லுதலையும் குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம். அடுத்து அவன் நாமம் கேட்டல், அவன் இருக்கும் வண்ணம் கேட்டல், அவனுடைய ஆரூர் கேட்டல், இந்த மூணுமே ஒன்றுக்கொன்று ஏதுவாகவும் பயனாகவும் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டால் தலைவன் தாள் தலைப்பட்டால் அந்த மூணு ஒண்ணுக்கொண்ணு ஏதுவும் பயனுமாக அமைந்திருக்கிறது. அந்த நாமம் வண்ணம் ஆரூர் இந்த மூணும் ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு உள்ளது. பின்னால வந்த தன்னை மறத்தல் தன்னாமங்கெடுதல் தலைவன் தாள் தலைப்படுதல்லாம் உயிர்கள் அடிமையாக உயிர்களுக்கு உரியது. அப்ப உயிர் வந்து சத்து சித்து ஆனந்த தன்மைகளுடைய சிவபெருமானை சேர்ந்து மூன்று பயன்களையும் அதுக்காரும் அது அடைய ஒட்டாம அதுக்கு இடையில இருந்த தடைகள்ல இருந்தது ஆணவமலம். அந்த ஆணவமலத்தால உயிர் பற்று பொருட்பட்டுலாம் இருந்தால அதெல்லாம் நமக்கு தடையா இருந்தது, அதுல இருந்து நீங்கி சிவத்தை அடைகின்றது. ஆக நாம் மனதிலே எப்போதும் என்ன செய்ய வேண்டும், மல நீக்கம் பெற்றதும் அருள் விளக்கம் பெற்றதும் உயிர் விளக்கம் என்பது கிடைத்தால் உயிர் வந்து இறைவனோடு கூடும் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு பெருந்தகை மிக அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக துன்னாகத்தனாகி துச்சனவர் சொற்கேட்டு துவர்வாய் கொண்டு என்னாக திரிதந்து இங்கு இருகை ஏற்று இட உண்ட ஏழையே நான் பொன்னாகத்து அடியேனை புகப்பெய்து பொருட்படுத்த ஆரூரரை என்னாகத்து இருத்தாதே ஏதன்போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேனே என்று சொல்லுகின்றார். இப்ப துன்னாகத்தேன் ஆகி அப்படி முதல்ல இதில் முதல் வரியில வருது. அதாவது மல இருள் செறிந்திருக்கக்கூடிய உடலை உடையவனாகி, அடுத்து துர்ச்சனவர் சொற்கேட்டுனா தீயவர்களுடைய சொற்களை கேட்டு. இங்க இவர் வந்து புறச்சமயத்துல கொஞ்ச நாள் இருந்தார், அதனால அந்த அவர்கள் சொன்னதை சமணர்கள் சொன்னதை எல்லாம் கேட்டு அவற்றின் வழி ஒழுகி துவர் வாய் கொண்டு அப்படின்னா வாய் வந்து சிவப்பு நிறமா இருக்குமா சமணர்களுக்கு, என்ன காரணம், அந்த துவருங்கிறது சுவைன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த கடுக்காய் பொடியை அவங்க எப்போதும் சாப்பிடுவாங்க அதை சொல்லுவாங்க, அது மாதிரி பாக்கு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது. இடுதுவர் காயோடு சுக்கு தின்னும் நிலை அமன் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். ஆக அப்படி அந்த வாய் வந்து சிவந்த நிறத்தில் இருக்கிறது, இந்த துவர்ப்பு சுவை உள்ள பொருட்களை எல்லாம் ஒன்று இருக்கு, அதனால அதை சொல்லி அதற்கு அடுத்தபடிய துவர்வாய் கொண்டு என்னாக திரிதந்து, என்னாகத்து திரிதந்து அப்படின்னு சொல்லுது. அப்போ என்னோட இஷ்டப்படி நான் அலைந்து திரிந்து இங்குன்னா இந்த உலகத்துல இருகை ஏற்றிட உண்ட ஏழையே நான் அப்படிங்கிறார். ரெண்டு கைகளையும் ஏந்தி அதாவது பிச்சை இட அதை வாங்கி உண்டேன், அதாவது சமணர்கள் அப்படித்தான் உண்பார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி உண்ட நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அடுத்தால சொல்றாரு. இருகை ஏற்று இட உண்ட ஏழையேன் நான் பொன்னாகத்து அடியேனை புகப்பா பெய்து பொருட்படுத்த ஆரூரரை, இல்லையா, அப்படி நான் இருந்தாலும் அடியேனை, அதாவது அது எந்த நிலையை குறிக்குதுன்னா இது வந்து சாதாரண சொல்ற மாதிரி இருக்கு, அது எந்த நிலையை குறிக்கிறது என்று பார்த்தோமானால் கேவலத்தில் ஆணவ மலத்தினால் கட்டுண்டு அறியாமல் கிடந்த அடிமை. அப்படிப்பட்ட என்னை அறியாமையிலிருந்து நீங்கி பேரின்பம் அடையுமாறு சகலத்தில் பெறுதற்கரிய இந்த மானிட பிறவிய தந்து இந்த உயிரை இந்த உடம்புல பொருந்தும்படி செய்து, இதுக்கு நம்ம என்ன நன்றி சொல்ல போறோம் அவருக்கு தெரியல. அப்படி பொருட்படுத்த ஆறு, அதனால் ஒரு பொருட்டாக என்னை மதித்து கொண்டிருக்கும் திருவாரூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெற்றிடம் கொண்ட பெருமானை மனதிலே நினையாமல் என்ன ஆகத்து இருத்தாதே ஆகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மனதை குறிக்கிறது. என் மனசுல இருத்தாமல் ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பஞ்ச கிளேசங்களோட கூடிய பும்சத்துவ மலமாகிய குற்றமுடைய புருஷன் என்னோடு செய்கின்ற போராட்டத்திற்கு அதை எதிர்க்க வலிமை இல்லாத அறிவிலியாக அகப்பட்டு திகைக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதாவது ஏதன் போர்னா குற்றமாக கருதப்படக்கூடிய பும்சத்துவ மலம், ஆன்மாவை எதிர்த்து போர் செய்தல். சிவநெறியில ஒழுகாம சமணத்துல கொஞ்ச காலம் இருந்ததால் தன்னை நினைத்து இறங்கி அவர் அஞ்ஞானம் பாடியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இந்த மானிட பிறவி வந்து பெறுதற்கு அறியது, அதனால் அதை பொன் ஆகம் என்று சிறப்பாக கூறியிருக்கிறார். மனதிலே இருத்தவில்லை பெருமானை அப்படிங்கிறது என்னன்னா, தியானம் செய்யாமல் இருந்து விட்டேன். தியான பொருளா அவர் நம்மகிட்ட எப்போது இருக்கணும், தியானித்துக் கொண்டே இருக்கணும். அவர் சிவோகம் பாவனை, அந்த சிவோகம் பாவனைங்கிறது தான் மலத்தை கெடுத்து அருள் ஒளியை விளங்க செய்யும். ஆகையால் அதை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக போர்னா யுத்தம். இங்க வந்து இந்த மலமானது ஆன்மாவை எதிர்த்து போராடுகிறது, அது சொல்லப்பட்டிருக்கு இதுல. அதாவது ஆன்மாவை எதிர்த்து உலக விஷயத்திலேயே தான் செலுத்துது. ஏதன் போர்க்கு அகப்பட்டேன்னு சொல்றாரு. அதனால ஆதன்னா அறிவில்லாதவன், அருள் ஒளி விளங்க பெறாதவன் அப்படிங்கிறது அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப ஒளி முன்னால இருள் நிக்காத மாதிரி அருள் முன்னால மலம் எதிர்த்து நின்று போராடாது. ஆதலால அடிகள் வந்து, நான் சமண சமயத்துல இருந்த காலத்துல இப்படி நான் அருள் விளக்கம் பெறாது இருந்தேன், ஆகையால் அந்த சமயம் நான் இப்படி அவதியுற்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். அது சிவத்தை பற்றாதவர்கள் எல்லாருக்கும் அது பொருந்தும். இதுகாரும் சிவத்தை பற்றாத எல்லோருக்குமே இது பொருந்தும் என்பதை இந்த பாடல் கருத்தாக எடுத்துக்கொண்டு, இதற்கு அடுத்தபடியதாக அருமையான ஒரு பாடல், ஈசன் ஈசன் என்று என்றும் அறற்றுவன், ஈசன்தான் என் மனத்தில் பிரிவிலன், ஈசன் தன்னையும் என் மனத்துள் கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறக்கிற்பேனே என்று சொல்கிறார். அதாவது பெருமானுடைய திருநாமத்தை எப்போதும் சொல்லி சொல்லி அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இதில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஈசன் ஈசன் என்று, அதாவது என்னை ஆளும் ஆண்டவனே. ஈசன்னா யார்? அவர் தான் நம்மை ஆள்பவர். அதனால என்னை ஆளும் ஆண்டவனே ஆண்டவனே என்று சொல்லி அறற்றுவன். அறற்றுதல்னா என்னது? அகம் குலைந்து உருகி எப்போதும் வாய்விட்டு அலறிக்கிட்டே இருக்கணும். இங்க மனசு குலைஞ்சாதான் கண்ணுல கண்ணீர் வரும், வாயில அந்த அலற முடியும், அந்த உணர்வு அப்பதான் வரும். அதனால அப்படி செய்ய வேண்டும் என்று எப்போதும் வாய்விட்டு அவரை, அதாவது அலறி அலறி அழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அழைப்பதால் ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன். அவர் வந்து பிரியாது வணங்குவன் எப்போதும் சொன்ன மாதிரி அவரும் நீங்காது எப்போதும் மனசுல இருக்கிறாரு. அவர் என் மனத்தை விட்டு பிரியவே இல்லை, எப்போதும் அதிலே ஒளிமயமாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி, ஈசன் தன்னையும் என் மனத்துள் கொண்டு அப்படிங்கும் போது, அதனால சிவபெருமான் வந்து என் மனசுல நான் எப்போதும் நிலையாக வைத்து நினைத்து கொண்டே இருப்பதால் எப்படி நான் அவரை மறப்பேன்? ஈசன் தன்னை யான் மறக்கிற்பேனே அப்படிங்க, தன்னையும் யான் மறக்கிற்பேனா, எப்படி மறப்பேன் மறக்க? ஏன்னா எப்போதுமே நான் அவரை மனதிலே வைத்து தியானித்துக் கொண்டே இருக்கின்றேன், வணங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்ற பொழுது எப்படி நான் அவரை மறப்பேன், மறக்கவே மாட்டேன் என்று மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். இது திருவாசகத்திலே ஆசை பத்திலே, எம்பெருமான் எம்பெருமான் பெருமான் ஐயா என்று என்று உன் என் வாயால் அறற்றி அழல்சேர் மெழுகொப்ப என்று மணிவாசக பெருந்தகையும் இதே கருத்தை தான் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். உயிர்களுடைய மனசுல சிவபெருமான் எப்போதும் பிரியாது இருக்கின்றார் என்பதே உயிர் விளக்கமாக அது கொள்ளப்படுகிறது என்பதால், நாம் எப்போதும் நம் மனத்துள் இருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானை மறப்பது என்பதே கிடையாது என்று ஒரு உறுதியான ஒரு உணர்வினை நமக்கு இந்த பாடலின் மூலம் தந்துள்ளார். அடுத்தபடியாக, ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார்க்கு எளியராகி வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர் நானெனில் தானே என்னும் ஞானத்தார் பத்தர் நெஞ்சுள் தேனும் இன்னமுதும் ஆனார் திருச்செம்பொன் பள்ளியாரே என்று சொல்கின்றார். திருச்செம்பன்பள்ளி என்ற தலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான், விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய பிரம்மன் திருமால் போன்றவர்களால் அறிய முடியாதவர். ஆகையால் அவர்களுக்கு கள்வர், வஞ்சர்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதற்கு அடுத்தபடியாக வஞ்சர்னா பார்ப்பதற்கு அறியவர் என்று பொருள். அடுத்து என்ன சொல்லியாச்சு, உடம்பிக்குள்ள உள்ள உயிரை சீவபோதம் எழாதபடி அடக்கி மெய்யுணர்வு பெற்றோர்க்கு எளியவராக இருக்கின்றார். முதல்வரியில சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதனால அப்படி இருப்பவர்களுக்கு அவர் எளிதாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து நானெனில் தானே என்னும் ஞானத்தார் இல்லையா, நான் அவன்கிற வேறுபாடு நீங்கி அவனே தானேயாய் நிற்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி ஞானிகள்லாம் அயரா அன்போடு நிற்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்டவர்களுடைய நெஞ்சினில் தேன் போன்றும் இனிமையான அமுதம் போன்றும் இன்பத்தை விளைவிக்கின்ற பெரும் பேரின்பப் பொருளாக அவர் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் என்று ஞானசம்பந்த பெருமானும் சொல்லுவார் அல்லவா. அதுபோல நாம் தன் முனைப்பு நீங்கி அவரை வழிபட்டால் அவர் நமக்கு மிகவும் எளியவராக இருப்பார். அடியார்க்கு எளியர் என்றுமே. ஆனால் வானவர்கள் தன் முனைப்பு மிக்கவர்கள், ஆதலால் அவர்களுக்கு அரியர் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்ப நமக்கு நான் என்னும் உயிர் பற்றும் எனது என்ன பொருட்பட்டும் இல்லாம இருக்கணும் இறைவனை அடைய வேண்டும் என்றால் என்பது மிக மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகளுக்கு நினைப்பும் கிடையாது, மறப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அயரா அன்போடு அவர்கள் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப அப்படிப்பட்ட பேரன்பு உடைய அடியார்களுக்கு அவரும் பேரருளை வழங்குகின்றார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். அவர்களுக்கு எளியராக இருக்கின்றார். அவர்களோடு எப்போதும் அத்துவிதமாக கலந்திருக்கிறதை அவர்கள் உணர்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுடைய நெஞ்சிலே அவர் தேனும் இன்னும் தேனையோ அமுதத்தையும் சுவாமிக்கு ஒப்பாக சொல்லலாம்னா சுவாமி இதற்கெல்லாம் மேற்பட்டவர். ஆனால் தெரிந்த பொருளை கொண்டு தானே அவரை சொல்ல முடியும். ஆகையால் தேன் அமுது என்று அதை அது அவரோட பேரின்பத்துக்கு கொஞ்சம் கூட ஈடாகாது இந்த ரெண்டு சொற்களுமே. என இதையெல்லாம் விட அவர் மிக மிக இனிமையானவர். அமுதத்தை விட மிகச்சிறந்தவர், தேனை விட மிக மிக சிறந்தவர். ஆனா நமக்கு தெரிஞ்ச பொருளை வச்சு சொல்லணுங்கிறதுனால திருவாசகத்திலையும் தேனா இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார்னு சொல்வார். அது மாதிரி இங்கேயும் அப்படித்தான், நாம அவரை நினைக்குமோ இல்லையோ நம்மை பக்குவப்படுத்தி நம் நெஞ்சினுள் எப்போதும் நீங்காமல் அவர் இருக்கின்றார் என்பதை திருச்செம்பன்பள்ளி தலத்து பாடலிலே மிக அழகாக அவர் சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். வஞ்சர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது வந்து இகழ்வது போல இருக்கு, ஆனா புகழ்தல். ஏன்னா அவங்க அந்த இடத்துல அரியவர்னு பொருள் கொள்ளணும். ஏன் அரியவர்னா அவங்களுக்கு இவரை எப்படி வழிபடணும்னு தெரியாதனால அவங்களுடைய தன்முனைப்புக்கு இவர் வந்து காட்சி அளிக்க மாட்டார் என்பது சொல்லப்பட்டது. அது இவருடைய புகழைத்தான் சொல்கிறதே தவிர வஞ்சர்னு சொன்னதுனால இவரை இகழ்ந்ததோ என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது.